சிவாந்த லஹரியில் அடுத்த ஸ்லோகம் 85வது ஸ்லோகம். ஜலதிமதன தக்ஷோ நைவ பாதால பேதி நச்ச வனமிருகயாயாம் நைவ லுப்தா பிரவீணா அசன குசுமபூஷா வஸ்திரமுக்யாம் சபர்யாம் கதய கதமஹம் தே கல்பயானீந்துமௌளே. இந்த ஸ்லோகத்தையும் அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தையும் ஆச்சாரியால் ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கார். தன்னுடைய மனசையும் புத்தியும் தன்னுடைய உடம்பையும் எல்லாத்தையும் பரமேஸ்வருக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த பரமேஸ்வருடைய பக்தியை பண்ணி அந்த சிவானந்த லஹரியில் திளைச்சின்னு இருக்கார் இவ்வளோ நேரமாக. அதனால் ரொம்ப நெருக்கமாக உணர்ந்து ரொம்ப வேடிக்கையாக பேசுகிறார் இந்த ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகங்களில். இதில் சொல்கிறார், ஹே பரமேஸ்வரா, உனக்கு திருப்தியாகிற மாதிரி ஒரு பூஜை பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் எப்படி பண்ணுறது எனக்கு தெரியல. ஜலதிமதன தக்ஷோ நைவா, எனக்கு சமுத்திரத்தை கடையிறதுக்கெலாம் தெரியாது. பாதாள பேதினச்ச, பாதாளத்தை பேதிச்சுண்டு பிளந்துண்டு போகிறதுக்கும் என்னால் முடியாது. வன மிருகயாயாம் நைவலுப்தா பிரவீணா, காட்டில் போய் வன மிருகங்களை வேட்டையாடின்னு வர அந்த சாமர்த்தியமும் எனக்கு இல்லை. அப்படி இருக்கச்சோ உனக்கு எப்படி பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிறார். என்னென்னா, அசன குசும பூஷா வஸ்திர முக்கியாம் சபர்யாம், ஒரு பூஜைன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், புஷ்பத்தை கொண்டு அலங்காரம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டு விடணும், வஸ்திரம் கொடுக்கணும். இப்படி ஒன்றுன்னா வஸ்திரம் சமர்ப்பியாமி ஆபரணி சமர்ப்பியாமி இதானே பூஜை. இந்த மாதிரி ஒரு பூஜையை உமக்கு நான் என்னால் எப்படி பண்ண முடியும்? கதமகம் தே சபரியாம் கல்பயானி கதையா, எப்படி உனக்கு நான் பூஜை பண்ண சொல்லு. ஏன்னா அசனகா, நீ என்ன சாப்பிட்றேன்னு பார்த்தா விஷத்தை சாப்பிட்றேன். பார்க்கடலை கடைஞ்சி தான் நான் விஷத்தை எடுத்துன்னு வரணும். நான் எங்கே போய் பார்க்கடலை கடையிறது? குசுமம் புஷ்பம் அப்படின்னா சந்திரனை நீங்கள் தலையில் புஷ்பமாட்டம் மாலையாட்டம் சூடிக்கிறேன். திரும்பியும் பார்க்கடலை கடைஞ்சாதான் சந்திரன் கிடச்சிது. நான் சந்திரனுக்கு எங்கே போவேன்? ஆபரணம்னா பாதாள லோகத்தில் இருக்கிற சர்ப்பங்களெல்லாம் நீங்கள் கையிலையும் காலையும் ஆபரணமாக போட்டிருக்கேன். நான் பூமியை பிளந்துட்டு போய் பாதாளத்துலேருந்து இந்த சர்ப்பங்களெல்லாம் உங்களுக்கு கொண்டு வரணும். சரி, வஸ்திரம் எதாவது கொடுக்கலான்னா நீங்கள் யானை தோல் புலி தோல்லாம் போட்டுக்கிறேன். நான் போய் காட்டில் வேட்டையாடி புலித்தோல் யானத்தோல்லாம் உங்களுக்கு கொண்டு வரணும். நான் எப்படி சுவாமி உங்களோட பூஜை பண்ண முடியும் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஸ்லோகங்களுக்கு நிந்தாஸ்துதின்னு பேர். வேடிக்கையாக நிந்தை பண்ணுற மாதிரியோ கேலி பண்ணுற மாதிரியோ இருக்கும், ஆனால் அதில் பகவானுடைய ஸ்தோத்திரம் இருக்கும். யாராலையாவது இந்த மாதிரி யானையை தோலாக போத்திக்க முடியுமா? சந்திரனை தலையில் பூஷணமாக அணிஞ்சிக்க முடியுமா? சர்ப்பங்களை கையில் காலில் கழுத்துலலாம் சுற்றிக்க முடியுமா? அந்த பகவானுடைய அபார பெருமையும் சொல்கிறார், ஆனால் விளையாட்டாக சொல்கிறார். நம்ம தமிழில் கூட பித்தா பிறைசூடி பெருமானேன்னு சுந்தரர் ஆரம்பித்து பாடினார் இல்லையா? அந்த மாதிரி பரமேஸ்வரன் ஒரு விசித்திரமான எல்லாருக்குமான ஒரு தெய்வம். மாணிக்க வாசகர் கூட திருவாசகத்தை சொல்கிறார், சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கென்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடின் வெங்கரியின் உரிப்பிச்சன் தோளுடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் ஊர் சுடுக்காட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனே அப்படிங்கிறார். நீ என்னை விடுதி கண்டாய், என்னை விட்டுடுவியா? நீ விட்டுட்டேனா என்ன பண்ணுவேன் தெரியுமா? சிரிப்பிப்பன், நான் அப்படி தொழும்பனா நான் வந்து அடிமையாக இருந்து அவ்வளோ பண்ணேன் இவருக்கு, அவர் ஈசர்க்கென்று தொழும்பனா நான் இருந்தால் அவர் என்னை சீரி என்னை விரட்டி அமிச்சிட்டார் அப்படின்னு இதை சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லி சிரிப்பிப்பன். எல்லாரும் உன்னை சிரிக்கும்படியாக பண்ணுவேன். வெங்கரியின் உரிப்பிச்சன், யானையுடைய தோலை உரிச்சு மேலே போத்திப்பார் பிச்சன் பைத்தியம், தோளுடை பிச்சன் புலித்தோலை இடுப்பில் அணிஞ்சு கொண்டவர், நஞ்சூன் பிச்சன் நஞ்சை உணவாக சாப்பிட்றார், ஊர் சுடுக்காட்டு எரிப்பிச்சன் சுடுகாட்டில் போய் நெருப்பை வச்சுட்டு நடனம் ஆடுறார் அப்படின்னு உங்களை பற்றி இயேசுவேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் ஏச்சு கிடையாது, இதெல்லாம் போற்றுதல். ஆனால் அதே விளையாட்டை சொல்கிறார், என்னை விட்டுடாத நீ அப்படிங்கிறத அவ்வளோ உரிமையாகவும் அதே நேரத்தில் ஒரு நிந்தை பண்ணுற மாதிரியும் சொல்கிறார். இந்த மாதிரி பராபக்தியில் மகான்களுடைய வாக்கு அது ஒரு தனி அழகு. இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பரமேஸ்வரன் மகா யோகீஸ்வரேஸ்வரன், அவனால் பண்ணுறது மற்றவாளால் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் கிருஷ்ணர் 10008 கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னா, நாரதர் வந்தபோது 10008 கிரகத்திலையும் அவர் கிரகஸ்தராக இருந்து அந்த மனைவியோட நாரதரை வரவேற்று பூஜை பண்ணுறார். கோபிகளோட ராசக்கிரீடை பண்ணார்னா ஒவ்வொரு கோபியோடும் ஒரு கிருஷ்ணனாக இருந்து ராசக்கிரீடை பண்ணுறார். அந்த மாதிரி மற்றவாளால் பண்ண முடியுமா? மகா யோகீஸ்வரேஸ்வரர் பகவான் கிருஷ்ணர் அவ்வளவு பண்ணிவிட்டு அவர் நித்திய பிரம்மச்சாரியாகவும் இருக்க முடியும். அந்த மாதிரி பரமேஸ்வரனுடைய லீலைகள் அதோட பெருமையை நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு தெய்வத்தையோ ஒரு குருவையோ ஆசிரிச்சிருந்தால் நமக்கு அந்த குருவனுடைய எல்லாமே குணமாக தெரியணும் அப்படிங்கிறது இதில் புரிஞ்சுக்கணும். உலகம் புரிஞ்சுக்காது, ஆனால் நம்ம ஏக பக்தியாக குருவிட்ட தோஷங்களை பாராட்டாமல் எல்லாத்தையுமே குணமாக பாராட்டினா அந்த குரு மூலமாக தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் தத்துவம். சுவாமிகள் பாகவதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி சன்னியாசம் வாங்கிட்டார், சிவன் சார்கிட்ட உத்தரவு வாங்கிட்டார். சிவன் சார் சன்னியாசம் வாங்கிக்கோங்க அந்த வீட்டிலே இருங்கன்னார். சன்னியாசம் வாங்கிட்டு வீட்டில் இருந்தால் உலகம் என்ன பேசும்? ஆனால் சுவாமிகள் சார் சொன்னார்னா சரி அப்படின்னு கேட்டுட்டார். அப்படி அவர் அங்கே திருவள்ளிக்கேணியில் எல்லாருக்கும் நடுவில் இருந்ததுனால எவ்வளோ பேருக்கு லாபமாச்சு. திருவள்ளிக்கேணி சுவாமிகள்னு இன்றைக்கி எல்லோரும் நம்ம கொண்டாடுறோம். எங்கேயாவது அவர் தள்ளி போய் ஒரு ஆசிரமம் கட்டின்ட்டு இருந்தார்னா நம்மளால் அனுபவிச்சிருக்க முடியுமா? அப்படி குரு சொல்கிறத தெய்வ வாக்கா சுவாமிகள் மாதிரி இருக்கிறவா எடுத்துண்டா? இந்த மகான்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது இப்போ நம்ம இன்றைக்கி அனுஷம் மகாபெரிவாளுக்கு நம்ம இஷ்டப்படி அலங்காரம் பண்ணி நம்ம சந்தோஷத்துக்கு பூஜை பண்ணுறோம். ஆனால் நிஜமாகவே அந்த மகான்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவளோட திருப்திக்கு நம்ம பண்ணணும். அவளுக்கு தேவை தியாகம். இந்த மதத்தை காப்பாற்றணுங்கிறது அவளுடைய நோக்கம். அதுக்கு நீ உன் பிள்ளைய கொடு, உன் பணத்தை கொடு அப்படின்னு அவள் வந்து தியாகம் பண்ணுறானாங்கிறதான் பாப்பா. அந்த டெடிக்கேஷன், அந்த தியாக புத்தி இருந்தவா தான் பெரியவாளை நெருங்க முடியும். பெரியவாளை சேர்ந்தவனாக ஆகணும்னா பணமோ புகழோ பேரோ விரும்பாமல் தன்னை ஒப்படைச்சிக்கிறானா அப்படிங்கிறத பார்த்து தான் பெரியவா அனுகிரகம் பண்ணுவான். இன்றைக்கி பெரியவாளுடைய அனுபவங்களை பேசுகிறவாள்லாம் பெரியவா தனக்கு பண்ண அனுகிரகத்தை பேசுகிறா. ஆனால் அவள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்கிறது நம்ம அந்த பேச்சிலேயே கூட கூட புரிஞ்சுக்கணும். அதனால தான் பெரியவா அவளுக்கு கட்டுப்பட்டு அப்படி அனுகிரகத்தையும் அன்பையும் கொட்டியிருக்கா. பாலு மாமா ஒரு வாட்டி பெரியவாளுக்கு நெஞ்சு வலி அடிக்கடி வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சபரிமலை ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போகிறேன்னு வேண்டிக்கிறார். அது பெரியவாட்ட சொன்னேன், என்னடா நீயே என்ன கேட்காமலாம் வேண்டிக்கிற அப்படின்னு சொல்கிறா பெரியவா. சரி போயிட்டு வா, வெள்ளை வேட்டியே கட்டிக்கோ, கருப்பு வேட்டிலாம் இப்போ தான் வந்தது, அதெல்லாம் வேண்டாம். பையில் முழுக்க எலுமிச்சம் பழத்தை கொடுத்து இந்த எலுமிச்சம் பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு நடந்தே போயிட்டு வாங்குறா. அப்படி பாலு மாமா நடந்தே சபரிமலைக்கு போகிறார். அங்கே சபரிமலையில் பூஜை பண்ணுறவர் பெரியவாட்டேந்து வந்திருக்கோன்னே பெரிய திருமேனிக்கு நமஸ்காரத்தை சொல்லுங்கோ அப்படின்னு ஒரு தூக்கு நிறைய நெய்யும் விபூதி எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். வழியில் ஒரு நாராயணர்னு ஒரு வயசானவரை பார்க்குறார் பாலு மாமா. அது அவர் சொல்கிறார், சாக்ஷாத் பரமேஸ்வரன், நீ பெரியவாளை விட்டுடாத அப்படின்னு எனக்கு இப்போ நீ சத்தியம் பண்ணி தரணும். கடைசி வரைக்கும் பெரியவாளோட இரு. பெரியவாளோட பாதங்களில் ரேகைகள்லாம் இருக்குது, நீ பார்த்துருக்கியா? சக்கரவர்த்திக்கு தான் இருக்கும் அந்த மாதிரி. அந்த ரேகைகளை தரிசனம் பண்ணு, பெரியவாளை அதிகம் நடக்க வேண்டாம்னு சொல், அந்த ரேகைகள்லாம் அழிஞ்சு போயிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இதை பெரியவாள்கிட்ட வந்து பாலு மாமா சொல்கிறான். உடனே பெரியவா ஒரு வருஷம் சிவாஸ்தானத்தில் அந்த இடத்துல இருந்துடுறா. அப்படி பெரியவா சொன்னதை கேட்டால் என்ன கிடைக்கும்னா பெரியவா தன்னையே கொடுத்துருவா. அந்த மாதிரி குரு பக்தி, அந்த மாதிரி தெய்வ பக்தி வேணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை தெரியுது. அடுத்த ஸ்லோகத்தில் இந்த ஜோக்கையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறார். பூஜா திரவிய சமிருத்தயோ விரச்சிதாக பூஜாம் கதம் குர்மஹே பக்ஷித்வம் நச்சவா கிட்டித்வம் அபிவா பிராப்தம் மயா துர்லபம் ஜானே மஸ்தகம் அங்கி பல்லபம் உமா ஜானே நதேஹம் விபோ நஜாத்தம் ஹி பிதாமஹேன ஹரிணா தத்வேன தத்ரூபிணா. ஹே உமாஜானே, உமாபதியே, விபோ எங்கும் நிறைந்திருப்பவரே, அவர் பரம்பொருளாகவும் எங்கு நிறைஞ்சிருக்கார், உமையின் வடிவமாக பிரகிருத்தியாகவும் எங்கு நிறைஞ்சிருக்கார், அதோட அடிமுடியை யாரால் புரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிறத வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். பூஜாதவிய சமிருத்தையா, பூஜா திரவியங்களெல்லாம் உனக்கு எங்கேருந்து நான் கொண்டு வருது? பூமியை பிளந்துட்டு பாதாளத்துக்கு போக முடியுமா, இல்லை பார்க்கலில் கடைய முடியுமா, இல்லை வேட்டை தான் ஆட முடியுமா அப்படின்னு சொன்னார். இப்போ நான் எப்படியோ எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன் உங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்காக. வண்டி வண்டியாக பழங்களும் நைவேத்தியங்களும் எல்லாம் தயார் பண்ணிட்டேன், ஆபரணங்களும் ஆடைகளும் எல்லாம் இருக்குது. ஆனால் எப்படி நான் உங்களுக்கு பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிறார். ஏன்னா பூஜாம் கதம் குருமகே, எப்படி பூஜை பண்ணுறது? பக்ஷித்வம் மயா ந பிராப்தம், என்னால் பட்சியாக ஆக முடியாது, நான் மனுஷன், எனக்கு பிரம்மா மாதிரி அன்னப்பறவையாக ஆகிறதுக்கெல்லாம் திறமை இல்லை. நச்சவா கிட்டித்துவம் அப்பி, ஒரு பன்றியாக ஆக முடியுமான்னா அதுவும் என்னால் ஆக முடியாது. விஷ்ணு பகவான் பன்றி ரூபம் எடுத்துட்டார், உம்முடைய திருவடியை தேடி போனார், அன்னப்பறவையாகி பிரம்மா உம்முடைய திருமுடியை தேடி போனார். அப்படியும் அகம் தே மஸ்தகம் அங்கி பல்லவம் ந ஜானே, அதனால் நான் உங்களுடைய திருமுடியோ திருவடியோ அறியவில்லை. தத்ரூபினா, அப்படி உருவங்கள்லாம் எடுத்துக்கொண்ட பிதாமகேன பிரம்மாவாலும் ஹரிணா விஷ்ணுவாலுமே கூட ந ஜாத்தம், அந்த திருமுடியும் திருவடியும் தரிசிக்கப்படவில்லையே அப்படி இருக்கச்ச ஒரு பாதத்தை பார்த்தா அதில் ஒரு புஷ்பத்தை போடலாம், முகத்தை பார்த்தா ஒரு கற்பூரம் காமிக்கலாம், ஒரு நைவேத்தியம் பண்ணலாம். இது ரெண்டுமே என்னால் பார்க்க முடியாதுங்கிற போது நான் எப்படி உங்களுடைய பூஜை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வேடிக்கை பண்ணுறார். அப்பேற்பட்ட அந்த மகிமையை சொல்கிறத திரும்பவும் ஒரு நிந்தாஸ்துதியமாக சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் அசனம் கரளம் பணி கலாபக வசனம் சர்மச்ச வாகனம் மகோக்ஷா மம தாசியசி கிம் கிமஸ்தி சம்போ தவ பாதாம்புஜ பக்திமேவ தேஹி அப்படின்னு முடிச்சிடார். ஹே பரமேஸ்வரா, சரி எப்படியோ உன்னோட பூஜை நான் பண்ணிட்டேன்னு வச்சுப்போம், பூஜை பண்ணால் அதோட முடிவில் ஏதாவது ஒரு பிரசாதம்னு எடுத்துக்கணும். ஆனால் அசனம் கரளம், உமக்கு ஆகாரம் விஷம், பணி கலாபக உங்களுடைய ஆபரணங்கள் பாம்பு, வசனம் சர்ம நீங்கள் ஆடையாக போட்டிருக்கிறது புலித்தோல் யானத்தோல், வாகனஞ்ச மகோக்ஷா உங்களுடைய வாகனம் ஒரு பெரிய வயசான காளமாடு, மம கிம் தாசியசி இப்போ நான் உங்கள்கிட்ட வரேன் கேட்கணும் இல்லை ஒரு பிரசாதம் வேணும்னா நீங்கள் எனக்கு என்ன கொடுக்க முடியும், கிம் அஸ்தி உங்கள்கிட்ட இதெல்லாம்லாம் இருக்குது, இதெல்லாம் கொடுத்தா நான் என்ன விஷத்தை சாப்பிட முடியுமா, பாம்பை மேலே சுற்றிக்க முடியுமா, அதனால் ஒன்று பண்ணுங்கோ. தவ பாதாம்புஜ பக்திமே பதேஹி, உம்முடைய திருவடி தாமரைகளில் பக்தி ஒன்றையே எனக்கு கொடுத்து அருள்வீராக அப்படின்னு சொல்கிறார். இது சாதாரணமாக கேட்குற மாதிரி கேட்குறார். ஆனால் பகவானிடத்தில் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு உங்களுடைய பாத பக்தி போரும் அப்படின்னு இப்போ நான் சொன்னேன்னு, இந்த பாலு மாமா மாதிரி சுவாமிகள் மாதிரி அந்த பாவத்தில் பக்தி பண்ணிட்டா பகவான் தன்னையே கொடுத்துருவார். அதுதான் மாணிக்க வாசகர் சொல்கிறார், தந்ததுந்தன்னை கொண்டதெந்தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் அந்த முன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதி நீ பெற்றதொன்றென்பால் சிந்தையே கோயில் கொண்டவெம் பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈஷா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளநோர் கைமாறே. தந்ததுந்தனை கொண்டது எந்தனை, என்னை எடுத்துட்டு ஒன்னே எனக்கு கொடுத்துட்டியே, என் உடம்பு முழுக்க நீ நிரம்பியிருக்கியே, அந்த மூன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், முடிவில்லாத ஆனந்தத்தை அனுபவிக்கிறேனே, எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கும், பராபக்தி ஏற்பட்டால் நமக்கு அந்த மோக்ஷானந்தம் கிடைக்கும். பாதாம்புஜ பக்திமேவ தேஹி அப்படின்னு, பக்தியே கொடு அப்படின்னு அழகான ஒரு பிரார்த்தனையோடு முடிக்கிறார். அசனம் கரளம் பணி கலாபக வசனம் சர்மச்ச வாகனம் மகோக்ஷா மம தாசியசி கிம் கிமஸ்தி சம்போ தவ பாதாம்புஜ பக்திமேவ தேஹி. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.